கரும்புலி கேப்டன் மில்லர். கரும்புலிகள் என்பது தற்கொலை பிரிவைச் சேர்ந்தவர்களை குறிப்பதாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் கொள்ளப்படுகிறது. இயக்கத்தில் சேர்ந்து விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் எல்லோருமே தன்னுடைய அரிய உயிரை இலட்சியத்திற்காக துறப்பதற்கு எப்போதுமே தயாராயிருக்கின்றனர். இயக்க உறுப்பினர்கள் அனைவருமே சைனட் குப்பிகளை கழுத்தில் அணிந்து கொண்டு இருப்பார்கள். மிக இக்கட்டான சூழ்நிலையில் எதிரிகளிடம் பிடிபடாமல் இயக்கத்தை பாதிப்படைய விடாமலும் செய்து உயிர் துறந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனாலும் கரும்புலி பிரிவைச் சேர்ந்தவர்கள் நேரடியாகவோ தமது உயிரை பணயம் வைத்து, அதைவிட தமது உயிரை கொடுத்து சில நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். மிக அரிதாக அவர்கள் தப்பி திரும்பி வரும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எப்படி இருந்த போதிலும் அவர்கள் நடவடிக்கையில் இறங்கும்போது தம்முடைய உயிரை அந்த நடவடிக்கைக்காக தியாகம் செய்ய தயாராகவே இருப்பர். இப்படியாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் தற்கொலை தாக்குதலில் முதலில் வீரச்சாவடைந்த கேப்டன் மில்லரால் நடாத்தி முடிக்கப்பட்ட தாக்குதல் எவ்வாறு நடாத்தப்பட்டது என்பதை பற்றி சற்று பார்ப்போம். மில்லர் வடமராட்சியின் துண்ணாளை பகுதியை புறப்படமாக கொண்டவன். அவனுடைய தந்தை இலங்கை வங்கியொன்றில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். தன்னுடைய தாயகத்தை மீட்க அவன் எப்போதும் சித்தமாகவே இருந்தான். மில்லர் எமது இயக்கத்தில் சேர்ந்து பல தடவைகள் இராணுவத்துடன் மோதியிருக்கிறான். ஒவ்வொரு மோதலிலும் மில்லர் தன்னுடைய பணியை தனக்கே உரித்தான அபார துணிச்சலுடன் செய்து பலருடைய மதிப்பை பெற்றவன். வடமராட்சி பகுதியை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் முற்றுகையிட்ட போது பிரபாவின் அணியோடு சேர்ந்து பதில் தாக்குதலில் ஈடுபட்டான். வடமராட்சி யுத்தம் பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. பலத்த சேதத்திற்கு பின் வடமராட்சியை இராணுவத்தினர் ஆக்கிரமித்து கொண்டனர். வடமராட்சி பகுதியை திரும்ப மீட்க வேண்டும் என்பதில் மில்லர் துடியாய் துடித்தான். முன்னர் மன்னார் பிராந்தியத்தில் விக்டருடன் பணியாற்றிய பிரபாவும் மில்லரும் சேர்ந்து நெல்லியடி இராணுவ முகாமுக்குள் வெடிமருந்து வாகனங்களை விடுவதற்கு தலைவரிடம் அனுமதி கேட்டு வெடிமருந்தையும் பெற்றுக்கொண்டனர். ஒன்றன் பின் ஒன்றாக இரு வண்டிகள் விடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. முதலாவது வண்டியை மில்லரும் அதன்பின் இரண்டாவது வண்டியை ராசிக்கும் ஓட்டிச் செல்ல முன்வந்தனர். திட்டம் உருவானது. இரவு இரவாக நெல்லியடி இராணுவ முகாமுக்குள் வண்டிகளை விடுவது என்றும், ஏனென்றால் இராணுவத்தினர் இரவு 10 மணிக்கு பின்னர் முகாம்களை விட்டு வெளியே வந்து சுற்றாடலில் இருந்த மக்கள் வெளியேறிய வீடுகளில் தங்கிவிடுவார்கள் என்பதால் அதற்கு முன்னர் வெடிமருந்து நிரப்பப்பட்ட வாகனங்கள் உள்ளே விட வேண்டும். வாகனங்கள் முகாமை நெருங்கி செல்லும் பாதையில் பல தடைகள் போடப்பட்டிருந்தன. எனவே வாகனங்கள் புறப்பட்டு முகாமை அடைவதற்கு அத்தடைகள் அகற்றப்படுதல் முக்கியமானதாகும். அந்த வேலையை கமலிடம் பொறுப்படுத்து கொண்டான். பகல் பொழுதிலேயே வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு முகாமுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியான நேரம் நெருங்கியதும் எம் தோழர்கள் முகாமை தம்முடைய துப்பாக்கிகளாலும் ராக்கெட்டுகளாலும் தாக்கத் தொடங்குவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கமலும் அவனுடைய சகாக்களும் தெருவில் உள்ள தடைகளை அகற்றுவார்கள். கமல் தடைகளை முற்றாக அகற்றிய பின் பிரபாவுக்கு அறிவிக்க வெடிமருந்து நிரப்பிய வாகனங்கள் முகாமை சென்றடையும். இதுதான் திட்டம். கமல் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவன். இவரது தந்தை துரைரத்தினம் தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர். தந்தையது பாதை தமது தாயகத்தை மீட்டெடுக்க சரியான தீர்வாகாது என்பதை உணர்ந்த கமல் எமது இயக்கத்திலேயே தன்னை இணைத்து போராடத் தொடங்கினான். பயிற்சியை முடித்துவிட்டு மட்டக்களப்பில் சென்று சுமார் 2 வருடங்களுக்கு மேல் பணியாற்றியிருந்தான். கிழக்கில் எமது இயக்க வளர்ச்சியில் கமலின் பங்கு மிகவும் குறிப்பிடக்கூடியது. மட்டக்களப்பில் மிகவும் சிக்கலான சூழ்நிலைகளிலும் தன் தனித்திறமையினால் எத்தனையோ அரும்பெரும் காரியங்களை ஆற்றியிருக்கிறான். அவன் அங்கு பணியாற்றிய காலத்தில் ஒரு பெண்ணை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பெண்ணுடைய வீட்டுக்கு கமல் செல்வது வழக்கம். ஆரம்ப காலங்களில் நாட்டின் விடுதலைக்காக கமல் தன் உயிரை வைத்து பணியாற்றியது கமலின்பால் அந்த பெண்ணின் கவனத்தை ஈர்த்தது. கமல் வீட்டுக்கு போகும் சமயங்களிலெல்லாம் அன்பாக உபசரித்து கமலுக்கு ஆதரவளித்து அன்பு செலுத்தினாள். நாட்கள் நகர நகர இருவரும் அன்பால் இறுகப் பிணைக்கப்பட்டனர். ஒருவரையொருவர் மனமாற நேசித்தனர். உலக வழக்கப்படி கூறினால் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டிருந்தனர். அப்பெண் கமலின் உயிர் வாழ்வுக்காக எப்போதும் கடவுளை பிரார்த்தித்து வந்தாள். ஆனால் ஒருபோதும் கமலின் தீவிரமான போராட்டத்திற்கு தடையாக இருந்ததில்லை. மட்டக்களப்பில் இருந்து ஜாழ்ப்பாணம் வந்திருந்த வேளையிலே நெல்லியடி முகாம் மீதான தாக்குதலில் பங்கு பெற்ற முன்வந்தான். முதல் நாள் கமலும் லெப்டினன்ட் கேர்னல் திலீபனும் ஒன்றாக இருந்த வேளையிலே லெப்டினன்ட் கேர்னல் திலீபனிடம் ஒரு வேண்டுதல் விடுத்தான் கமல். நான் சில வேளை தாக்குதலில் வீரச்சாவடைந்தால் என்னை நேசிப்பவளுக்கு அதை உடனடியாக தெரிவித்துவிடு என்பதாகும். என்ன சத்தியமான வார்த்தைகள்! ஏதோ தன் இறப்பை தான் அறிந்து வைத்திருந்தது போல் கூறியிருக்கிறான். தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. மில்லர் மிகவும் கடுமையாக உழைத்தான். இராணுவத்தினர் ஆக்கிரமிப்புக்குள் இருந்த நெல்லியடி பகுதிக்கு வெடிமருந்துகளையும் வாகனங்களையும் மிகுந்த சிரமத்தோடு இரவோடு இரவாக கொண்டு வந்து சேர்த்தான். அவ்வேளைகளில் கூட நான் அடுத்த நாள் இறக்கப் போகிறேன் என்ற விடயம் தெரிந்த மனிதனைப் போல் நடந்து கொள்ளவில்லை. கவலையோ திகைப்போ பயமோ அல்லது தயக்கமோ அவனிடம் காண முடியவில்லை. வெடிமருந்துகளை ட்ரக் வாகனங்களில் ஏற்றி அவற்றுக்கு இணைப்புகளை கொடுத்து தன்னுடைய சவப்பெட்டிகளை தானே தயாரித்து கொண்டிருந்தான். அன்று பகல் முழுவதும் வெடிமருந்துகளுடன் இரு வாகனங்கள் தயார் செய்யப்பட்டன. குழுக்கள் யாவும் உசார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டன. நேரம் இரவாகிய போது குழுக்கள் யாவும் முகாமை நோக்கி நகரத் தொடங்கின. மில்லர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். கமலுடைய குழு வாகன முகாமை நோக்கி செல்ல வேண்டிய பாதையில் போடப்பட்டிருந்த தடைகள் உள்ள பகுதியை சென்றடைந்தனர். ஏனைய குழுக்களும் முகாமை நெருங்கி தத்தமது இடங்களில் தயார் நிலையில் நின்றனர். பொறுப்பாளர்களிடமிருந்து தாக்குதல் ஆரம்பிக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லோரும் முகாமை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். மில்லர் ஏறி அமர்ந்திருந்த ட்ரக் வண்டியை ஸ்டார்ட் செய்து எஞ்சினை உருமிவிட்டு அமைதிப்படுத்தினான். பின் தன் வண்டி செல்வதற்கு உத்தரவுக்காக காத்திருந்தான். அப்போது கூட பக்கத்தில் இருந்த பிரபாவோடு ஏதோ ஜோக்கடித்து சிரித்து கொண்டிருந்தான். முகாமை நோக்கி எமது தோழர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்து கொண்டிருக்கையிலேயே கமல் குறுக்கே பாய்ந்து தடைகளை அகற்ற முயன்றான். பெரிய மரக்கட்டைகள் புதைக்கப்பட்டிருந்தன. தான் கொண்டு வந்த வெடிமருந்து பெட்டியை கட்டைகளின் பின் வைத்துவிட்டு விலகி மறைவில் படுத்து கொண்டான். வெடிமருந்து வெடித்தது. அத்தோடு கட்டைகள் தூக்கி எறியப்பட்டு பாதை சீராகியது. அதே நேரம் பாதைக்கு நேரே அமைக்கப்பட்டிருந்த காவலரனிலிருந்து இராணுவத்தினரின் மெஷின்கன்கள் வெடிக்கத் தொடங்கியது. கமல் தன்னுடைய வாக்கி டோக்கியில் அறிவித்தான். தடைகள் அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் புதிய சிக்கல். பாதைக்கு நேரேயுள்ள காப்பரனில் இருந்து துப்பாக்கிச் சூடு வருகிறது. சற்று பொறு. மில்லருக்கு பக்கத்தில் நின்ற பிரபாவின் வாக்கியிலும் அறிவிப்பு தெளிவாக கேட்டது. அதை கேட்ட மில்லர், பிரபா பரவாயில்லை, வாகனத்தின் முட்பகுதியில் குண்டுகள் துளைக்காதபடி தகடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, அதனால் நான் கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்றான். மில்லர், சற்று பொறுத்துக்கொள், அந்த பங்கர் உடைக்கப்பட்டதும் நீ போகலாம். மிக விரைவாக வண்டியை செலுத்திவிட்டு நீ இறங்கி ஓடி வந்துவிடு என்றான் பிரபா. மில்லர் ஒருமுறை சற்று சிரித்து கொண்டான். ஏனென்று புரியவில்லை. அருகில் இருந்த பிரபாவிற்கு கேட்க மனம் துணியவில்லை. பிரபா, முன்பு ஒருமுறை ஜாழ்ப்பாணத்தில் விடப்பட்ட வாகனம் சரியாகச் செல்லவில்லை, எனவே இம்முறை நான் நிதானமாகவே வாகனத்தை செலுத்துவேன். எப்படியும் கட்டடத்துக்கு மிக அண்மையில் வாகனத்தை கொண்டு செல்வேன் என்று மில்லர் கூறினான். கமல் தன்னுடைய போக்கியில் ராக்கெட் லாஞ்சர் வைத்திருப்பவனை அந்த காப்பரனை உடைக்குமாறு கூற, ராக்கெட் லாஞ்சரிலிருந்து மிகச்சரியாக ஏவப்பட்ட ராக்கெட் பங்கரை தாக்கியது. மணல் மூட்டைகள் சிதைந்தன. பங்கர் இருந்த இடத்தில் ஒரே புழுதியும் புகையும். கமல் தகவலை தெரிவித்தான். பொறுப்பாளரிடமிருந்து மில்லரை புறப்படுமாறு பிரபாவிற்கு உத்தரவு வந்தது. மில்லர் வண்டியை ஸ்டார்ட் செய்து மெதுவாக செலுத்தினான். பிரபா வண்டியின் பின்னால் ஏறிக்கொண்டான். வண்டி நெல்லியடி சந்தியை வந்தடைந்தது. மில்லர் வண்டியை நிறுத்தி பிரபாவை அழைத்தான். பிரபா மில்லருக்கு கையை அசைத்துவிட்டு வெடிமருந்து வெடிப்பதற்கான கருவியை இயக்கினான். கருவி இயங்கத் தொடங்கியது. மில்லர் வண்டியை மெதுவாக ஓடவிட்டான். பிரபா வண்டியிலிருந்து குதித்து வண்டியோடு சேர்ந்து ஓடி மில்லரின் பக்கத்தில் வந்து, மில்லர், எப்படியும் திரும்பி வந்துவிடு என்று கூறினான். மில்லர் அதை புரிந்து கொண்டது போல் வண்டி வேகம் பிடித்தது. பிரபா அப்படியே தெருவில் நின்று வேகமாகச் செல்லும் வண்டியை பார்த்து கொண்டிருக்க, மில்லரையும் வெடிகுண்டையும் சுமந்து கொண்டு வண்டி சென்று கொண்டிருந்தது. வண்டி முகாமை நோக்கி வருவதை அறிந்து தோழர்கள் முகாமை விட்டு 100 யார் பின்னுக்கு வந்தனர். கமல் நின்ற இடத்தை தாண்டி வண்டி சென்றதும் கமல் மில்லரை நோக்கி கையசைத்து பின்னுக்குச் செல்ல, சில நிமிடத்தில் நிலத்தை அதிர வைத்து கொண்டு ஒரு ஓசை எழுந்தது. தோழர்கள் மீண்டும் முகாமை நோக்கி முன்னேறினார்கள். இராணுவத்தினர் தங்கியிருந்த சற்று முன்னர் கூட இராணுவத்தினர் நின்று துப்பாக்கி பிரயோகம் செய்த மிகப்பெரிய மாடி கட்டடம் தரைமட்டமாகி கிடந்தது. அதில் இருந்த இராணுவத்தினர் கட்டிடத்தின் உள்ளேயே இறந்து போனார்கள். மில்லரின் தாக்குதலை தொடர்ந்து நடந்த அந்த தாக்குதலில் கமலும் வீரச்சாவடைந்தான். நெஞ்சிலே காயமடைந்த கமலின் உடல் எடுத்து வரப்பட்டது. ஆனால் மில்லர் திரும்பவே இல்லை. மில்லர் வெடிமருந்தின் சங்கமமாகி அதிர்வலைகளோடு சேர்ந்து தன் பணியை செவ்வனவே முடித்தான். கரும்புலி கேப்டன் மில்லர் குறித்து அவரது தாயார் பின்வருமாறு கூறுகிறார். "என்ற மகன் எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வான் என்றது என்ற நம்பிக்கை தம்பி. அதனால் நான் அவன் போக்குகளை பற்றி பெருசாக யோசிக்கிறதில்லை." மில்லரின் அம்மா தன் பிள்ளையை பற்றி பெருமையோடு கூறிக்கொண்டிருந்தாள். அவன் ஒரு துடியாட்டமான படியன். ஒரு இடத்தில் ஆறுதலாக இருக்கிறத காணவே இயலாது. ஏதாவது ஒன்று செய்து கொண்டுதான் இருப்பான். மண்ணை கிண்டுவான், பற்றியையும் வயரையும் வச்சு முடிஞ்சு கொண்டிருப்பான். அல்லது அப்பாவின்ற காரை பேனட்டை திறந்து போட்டு அதற்குள்ளே ஏதாவது கலட்டி பூட்டி கொண்டிருப்பான். அம்மா தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாள். மற்ற ஆட்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் அவனிட்ட சின்னனில் இருந்தே இருந்தது. யார் என்ன உதவி கேட்டாலும் உடனே போய் செய்து கொடுப்பான். முயற்சியும் இரக்கமும் அவன் பிறக்கும் போதே அவனோடு கூட பிறந்ததுகள் தம்பி. மில்லர் சிறுவனாக இருந்த நாட்களில் அப்பா கார் ஓட்டும் போது அருகிலிருந்து அவதானித்து கொண்டிருப்பான். அப்பா இல்லாத நேரங்களில் அதையே திரும்பச் செய்து பார்க்க துவங்குவான். அடிக்கடி நின்ற இடத்திலேயே இயங்கிய கார் பின்பு மெல்ல உருளத் துவங்கியது. நாட்கள் செல்ல செல்ல அகலமான வீட்டு முற்றத்தில் முன்னுக்கும் பின்னுக்கும் போய் வந்தது. ஒரு நாள் அம்மா சமையல் அறையில் வேலையாக இருந்தபோது கார் வீதியிலே ஏறி விக்கி விக்கி ஓடத் துவங்கிவிட்டது. அம்மாவையும் பயம் பற்றி கொள்ள வீதியிலே ஓடி வந்து பார்த்தாள். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் எரிபொருள் தீர்ந்து போனதால் வீட்டுக்கு முன்னால் நின்று திண்டாடி கொண்டிருந்தார்கள். எங்கோ இருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த மில்லர் அவர்களிடம் விடயத்தை கேட்டறிந்தான். வீட்டுக்குள் வந்தான். மெதுவாக ஒளித்து ஒளித்து பின்னால் போய் கார் டேங்குக்குள் குழாயைச் செலுத்தி வாயால் இழுத்து பெட்ரோல் எடுத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ஒரு அசல் அப்பாவியைப் போல அம்மாவுக்கு முன்னால் வந்து நின்றான். நடந்ததைக் கண்டபோதும் அம்மா அவனிடம் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. அம்மாவுக்கும் அது பிழை மாதிரி தெரியவில்லை. தன் பிள்ளை எது செய்தாலும் நன்மைக்காகவே செய்வான் என்பது அம்மாவின் நம்பிக்கை. அதனால் அவனது செய்கைகளை பற்றி அம்மா கவலைப்படுவதில்லை. காலச்சக்கரம் தன் பாட்டில் உருண்டு சென்றது. இப்போது 1984 ஆரம்பம். எங்கள் தேசத்தில் அடிக்கடி வெடியோசை கேட்கத் தொடங்கியது. எங்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கை மாறிய பொழுது அது மில்லர் வீட்டிலும் பிரதிபலிக்கத் தொடங்கியது. மில்லரின் போக்கும் மாறிவிட்டது. முன்பு போல் பழைய நண்பர்களுடன் மாந்தோப்பில் விளையாடுவது நின்று போனது. இப்போது புதிய நண்பர்களுடன் வெளியில் திரியத் தொடங்கினான். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து அவசர அவசரமாக ஓடி வந்து தம்பி சொன்னான், "அம்மா, அம்மா, அண்ணா சந்தியடையில் நோட்டீஸு கொடுத்து கொண்டு நிற்கிறான்." அம்மாவுக்கு உள்ளுக்குள் பயம்தான். ஆனாலும் அம்மா அவனை புரிந்து கொண்டாள். அவனின் புதிய நண்பர்கள் அவனை தேடி வீட்டுக்கு வருவார்கள். மில்லர் அவர்களோடு புறப்பட்டு போவான். இப்படி செல்கிறவன் சில நேரங்களில் ஒரு சில இரவுகள் கழித்தும் வருவான். அம்மா எல்லோருக்கும் சாப்பாடு தருவாள். எல்லோரும் சிரித்து கதைத்து சந்தோஷமாக சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுவாள். இப்படித்தான் ஒரு நாள் அந்த நண்பர்களோடு புறப்பட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை. பயிற்சி முகாமில் நிற்கிறான் என நண்பன் ஒருவன் வந்து சொன்னான். வீட்டில் எல்லோரும் அழுதார்கள். அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளும் அழுதாள். இருந்தாலும் சமாளித்து கொண்டாள். தன் பிள்ளை எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வான் என்பது அம்மாவின் நம்பிக்கை. அந்த தாய் இறுதி நாளை நினைத்து பார்க்கிறாள். அது ஆப்ரேஷன் லிபரேஷன் காலம். அந்த நேரம் இங்கே எல்லா இடத்திலையும் மாமி. அதனால் இரவில் நாங்கள் நேரத்தோடையும் படுத்திடுவோம். அண்டைக்கும் நாங்கள் படுத்திட்டோம். திடீரென வீடெல்லாம் அதிர பெரும் குண்டு சத்தம் எங்களை திடுக்கிட்டு எழுப்பிச்சது. கொஞ்ச நேரம் சண்டை நடக்கிறத போல சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு எல்லாம் அமைதியாகிவிட்டது. பிடியல் நெல்லியடி பக்கம் ஆமிக்கு நல்ல அடி கொடுத்திருக்கிறாங்கள் போல என்று எங்களுக்குள்ள கதைச்சு போட்டு நாங்கள் படுத்திட்டோம். திடீரென வீடெல்லாம் அதிர பெரும் குண்டு சத்தம் எங்களை திடுக்கிட்டு எழுப்பிச்சது. கொஞ்ச நேரம் சண்டை நடக்கிறத போல சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகெல்லாம் அமைதியாகிவிட்டது. பிடியல் நெல்லியடி பக்கம் ஆமிக்கு நல்ல அடி கொடுத்திருக்கிறாங்கள் போல கிடக்கென்று எங்களுக்குள்ள கதைச்சு போட்டு நாங்கள் படுத்திட்டோம். அடுத்த நாள் காலையில் நெல்லியடி பக்கம் இருந்து வந்த ஒருத்தர் ஊருக்குள்ளே சொல்லி அந்த கதை மெல்ல மெல்ல என்ற காதுக்கு வந்தபோது தான் தெரியும். முதல் நாள் உலுக்கி என்ற நித்திரையை திடுக்கிட வைத்த அந்த குண்டு சத்தம் என்ற பிள்ளை மில்லர் தான் என்று. அப்போ அளவு மேலாது எல்லா பக்கத்திலையும் மாமி. அறைக்குள்ளே போயிருந்து எனக்குள்ள மட்டும் குமுறி குமுறி அழுதன். ரோட்டில் ஆமி வாகனங்கள் வார சத்தம் உருமிக்கொண்டு கேட்கும். மெதுவாக பின்பக்கத்தால் வீட்டை வந்து சனங்கள் கலைஞ்சு போயிடுவினம். பிறகு வருவினம். என் மகன் செத்துட்டான் என்கிறது எனக்கு கவலைதான். ஆனால் அவன் நாட்டுக்காக செத்தான். அதை நினைக்க பெருமையாகத்தான் இருக்குது.